நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலா வாரம்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. பாலமுருகன் அவர்கள் நீர் ஆதாரமும் தாவரங்களும் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரி தாவரவியல் துறை துணை பேராசிரியர் ஏ. பாலமுருகன் பேசுகிறேன். இப்பொழுது நாம் எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் ஆதாரமும் தாவரங்களும். ஸோ இந்த பூமியில் நீருக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது, அதாவது தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தண்ணீர் வந்து பூமியில் உருவாகிறதுக்கு பயன்படுத்தப்படுறதுக்கு தாவரங்களோட பங்கு முக்கியமாக ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. அதில் நம்ம ஒரு மூணு விதமான இன்னைக்கு விஷயங்கள் எடுத்து நம்ம பேசுகிறோம். மலை மேக உருவாக்கம், ஒளிச்சேர்க்கை, புவி வெப்பமடைதலில் தாவரங்களின் பங்கு என்ன. ஸோ இந்த மூணு முக்கியமான தலைப்பை எடுத்து தாவரங்களோட முக்கியத்துவத்தை பேசுகிறப்போ நீர் ஆதாரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக மலை மேக உருவாக்கம், மலை எப்படி உருவாகிறது. ஸோ மலை நீர் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு அடிகோல் யாருன்னு கேட்டால் தாவரங்கள் தான். தாவரங்கள் எப்படி மழை நீர் உருவாக்குறதுக்கு தன்னுடைய வேலையை செய்ய பங்குகளை வந்து சரியாக கொடுக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டால், முக்கியமாக அதில் வந்து உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு நீராவி போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தாவரமாக இருந்தாலும் வேர் மூலமாக உறிஞ்சப்பட்ட தண்ணீரை தன்னோட தேவைக்கு பயன்படுத்தினது போக மீத உள்ள தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இலை துளை வழியாக நீராவியை வெளியேற்றிடும். அதனால எந்த மரங்கள் பக்கத்தில் போய் பார்த்தோம்னாலும் நல்லாவே ஒரு குளிர்ச்சியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மரம், அது மாதிரி நிறைய மரங்கள் வனங்கள் சேருது. அப்போ காடுகள்னு பார்க்க போகிறப்ப எத்தனையோ லட்சம் மரங்கள், சின்ன செடியாக இருக்கட்டும் பெரிய மரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த நீர் திவலைகளை வந்து நீராவி போக்க அந்த இலைத்துளை வழியை வெளியே அனுப்புகிறப்போ அந்த இடமே நல்ல ஒரு குளிர்ச்சியாக நம்மளால் உணர முடியுது. ஸோ நீராவி போக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு தாவரங்களில் நடக்குது. இதனால் அந்த நீரின் காற்றினோட ஈரப்பதத்தோட அளவை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான வேலையை நம்ம தாவரங்கள் செய்யுது. ரெண்டாவது முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால் ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கைங்கிறது தாவரங்கள் தனக்குத்தானே உணவை தயாரிக்கக்கூடிய ஒரு வேலையாக வச்சுருக்கு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நுட்பத்தை பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை தயாரிக்கிறதுக்கு சூரிய ஒளியிலிருந்து ஒளிக்கற்றைகள் எடுத்துக்கிட்டு வேறு மூலமாக உறிஞ்சப்பட்ட தண்ணீர், அப்புறம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பச்சையம், இந்த நிறமிகள்னு சொல்லுவாங்க, இது மூணையும் தன்னிடத்தில் வச்சு தனக்குத்தான ஸ்டார்ச்சுங்கிற ஒரு மாவுப்பொருளை தயாரிக்கிற நிகழ்வை தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளிச்சேர்க்கை நடத்துகிறப்போ தாவரங்கள் முக்கியமாக சில வாயு பரிமாணங்களை பண்ணுது. அப்படி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு, அதை வந்து வளிமண்டலத்திலேருந்து உட்கிரகிச்சு ஒளிச்சேர்க்கையை நடத்துது. அதோட விளைபாடாக என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் ஆக்சிஜன் வாயு. அப்போ அந்த ஆக்சிஜன் அதிகமாக இலைத்துளை வழியாக வெளியே தள்ளுது. அப்போ ஒரு தாவரம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வந்து தேவையான அளவுக்கு வளிமண்டலத்தில் நிரப்பி வைக்கிது. இந்த ரெண்டு முக்கியமான காற்று பரிமாணங்களை வந்து தாவரங்கள் பண்ணுது. இப்போ இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு அது தாவரங்கள் எடுத்துக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அது அதிகமாக சேர சேர வளிமண்டலத்தோட வெப்பநிலை அதிகமாகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படியெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தொழிற்சாலைகள், நிறைய குளிர்விப்பான்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அது, அப்புறம் நிறைய இந்த வாகனங்கள். இந்த மூன்று விதமாக பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடோட அளவு பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இதனால் பூமி வெப்பமடைகிறது தவிர அதுக்கு மேலே கடல் மட்டத்தோட அளவும் கூடுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ராட்சத பனிப்பாறைகள் பூமி வெப்பமடைகிறதுனால உருகி கடல் மட்டத்தோட அளவு வருஷத்துக்கு சில பகுதிகள் வந்து உயரமாகிட்டே வருது. அப்போது தாழ்நில பகுதிகள் எல்லாமே கடலுக்குள்ளே போயிடுது. அப்போ நிலப்பரப்பை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். ஏற்கனவே வந்து 72-73% நீர்ப்பரப்பு இருக்கக்கூடிய அந்த பூமியில் இன்னமே நீர்ப்பரப்பு அதிகமாகுது, அதாவது கடல் நீர் அதிகமாகுது. அப்போ கடல் நீர் அதிகமாகிறதுனால நிலப்பரப்பு நம்மளுக்கு இல்லை, அப்போ தாவரங்களோட எண்ணிக்கையும் குறையத்தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த முக்கியமான சூழ்நிலையில் நாமளோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவரங்கள் எப்படியெல்லாம் இந்த பூமியில் நல்ல தண்ணீர் அதை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வேலையை பண்ணுது. முதல் விஷயம் வந்து நீராவி போக்கு ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வளிமண்டலம் இருக்கிறத உள்ள எடுத்துக்கிறதுனால பூமியோட வெப்பத்தை அது குறைக்குது. முக்கியமான பங்கு அதுதான். ஏன்னா வெப்பம் குறைய 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 ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி வந்துடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து வளிமண்டலத்திலிருந்து தாவரங்கள் உள்ள இழுக்குது. உள்ளே இருக்கிறப்போ அதுக்கு கைமாற என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை அதிகப்படுத்தி வச்சிருது. ஸோ இது வந்து இப்போ ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு குறையுது, ஆக்சிஜன் கூடுது. அப்படி கூடுகிற சமயத்தில் வளிமண்டலம் வந்து குளிர்வடைந்து வெப்பநிலை குறையுது. அப்போது இது முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த ஆக்சிஜன் வந்து மேலே சேர சேர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன் அப்புறம் ஹைட்ரஜன் மாலிகுலோட சேருது. ஹைட்ரஜன் ஐயா நிறைய காற்றில் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டு ஒன்று சேர நம்மளுக்கு கிடைக்கிறது நீர் மாலிகுல், நீர் மூலக்கூறு கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு லட்சக்கணக்கான ஆக்சிஜன் வாயுக்கள், லட்சக்கணக்கான ஹைட்ரஜன் அது கூட சேர்றப்ப நீருங்கிற ஒரு பொருள் நமக்கு உருவாகுது. அப்போ இந்த நீர் உருவாகிறதுக்கு தாவரங்களில் நடக்கக்கூடிய இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்வு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வெப்பநிலையை குறைக்குது, மற்றொரு புறம் ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தி நீர்த்திவளைகள் அதாவது மேக கூட்டங்கள் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போது நான் உதாரணத்துக்கு ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு செடி எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு செடி ஒரு நாளில் அதோட வாழ்நாளில் ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது, எவ்வளவு அளவு ஆக்சிஜனை வெளியில் தள்ளுது, இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதனால தான் நிறைய வனத்துறைகளை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி நிகழ்வு பண்ணி எந்த மரம் அதாவது எந்த ஜெனீரா அந்த பர்டிகுலர் மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியில் தள்ளணும். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி நிகழ்வுகள் நடத்தி அதோட முடிவு கட்டுரைகளை பயன்படுத்தி அந்த முக்கியமான தாவரங்கள் நல்லா வளரக்கூடிய தாவரங்கள் அதை வந்து அந்த மரங்களை காடுகள் அதிகப்படுத்துவாங்க. எங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு காட்டுப்பகுதி வந்து அழிக்கப்பட்டிருக்கோ இல்லை இப்போ அந்த காட்டு தீ மூலமாக இயற்கை சீற்றங்கள் மூலமாக காடுகள் அழிஞ்சாலும் இந்த மாதிரி அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு எடுக்கக்கூடிய மரங்களை வந்து அந்த இடத்துல நடுவாங்க. அப்போ நடுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மரங்களால் உள்ளிழுக்கப்படுறதுனால அங்கே உள்ள வெப்பம் தனிய ஆரம்பிக்குது ஒன்று. அதே டைமில் அந்த ஆக்சிஜனோட அளவு அங்கே அதிகமாகிடுது. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் காடு அதை வந்து மலையின் நுரையீரல்னு சொல்லுவாங்க. அப்போது வானத்தோட அளவு அதிகமாக அதிகமாக வானத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளிழுக்கப்படுது மரங்களால். அதே சமயத்தில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு அதிகப்படுத்தப்படுது. எதனாலனா செடி மரங்களில் நடக்கக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கைங்கிற நிகழ்வு மூலமாக, அதுக்கப்புறம் அந்த நீராவி போக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த நிகழ்வு மூலமாக இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை வந்து குளுமையாக வச்சுக்கிறது. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வு தாவரங்கள் செஞ்சுக்கிட்டு வருது. அப்போ அப்படியாப்பட்ட தாவரங்களை அதோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து அதுபடி ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட பங்கு என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ தாவரங்கள் ரைட்டு இவ்வளோ இருக்குது, இது வந்து எந்த தாவரங்களை எங்கே வைக்கலாம், சில மண்ணுகளுக்கு சில மரங்கள் நல்லா வளரும். ஸோ மண்ணோட தரம் அதோட தன்மைகளை அறிஞ்சு அதுக்குரிய மரங்களை எந்த மரமாக கண்டிப்பாக எல்லா மரங்களுமே ஒளிச்சேர்க்கை நிகழ்த்தக்கூடியது தான். ஸோ அதனால் இந்த மரம் அந்த மரம் கணக்கெலாம் வேண்டாம், நம்மளுக்கு தேவை நன்னால் நிழல் தரக்கூடியது நிறைய சில மூலிகை மரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வைக்கலாம், சில பழ மரங்கள் வைக்கலாம். ஸோ எந்த இடத்துல என்ன மரங்கள் வைக்கிறதுங்கிறது அது இன்னொரு தலைப்பில் அடுத்த உரையில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் நீர் ஆதாரம். இப்போ அந்த நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு தாவரங்களோட பங்கு என்ன? ஸோ மழை நீர் முக்கியமாக நம்ம பூமிக்கு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். அப்போ அந்த மழை நீர் கிடைக்கணும் அப்படின்னா மரங்கள் அதிகப்படுத்தப்படணும். இப்போ மழை நீர் மேலே எப்படி உருவாகுது, மேக கூட்டங்கள் எப்படி உருவாகுது, தாவரங்கள்னால இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை குறைச்சி ஆக்சிஜன் வாயுக்களை வந்து வளிமண்டலத்துக்கு அனுப்புறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகுலோட சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாகுது. அப்போ நீர் மூலக்கூறுகள் லட்சக்கணக்கான கூட்டமாக ஒன்று சேர்ந்து மேலே ப்ரெஷர் தாங்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பூமியை நோக்கி மழை நீரை உருவாகுது. இந்த மழை நீர் எப்போல்லாம் சார் நம்மளுக்கு கிடைக்குது, பருவக்காற்றுகள் சொல்லுவோம், தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. அந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று ரொம்ப ஒரு பக்கம் வடக்குலேருந்து கிழக்கு ஒரு 3 மாதம் பெய்யும், அப்புறம் தெற்குலேருந்து மேற்க ஒரு 3 மாதம் நம்மளுக்கு காற்று நல்ல பருவ காற்று கிடைக்கும். அந்த 6 மாதம் நல்ல மழை கிடைக்கும். அப்போ அப்படி கிடைக்கக்கூடிய சுத்தமான மழை நீர், மழை நீரில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, அவ்வளவு தாதுக்கள் இருக்கு, காற்றுல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களையும் அந்த மழை நீரானது கரைச்சி தன் முகத்துக்களே வந்து சேர்த்து பூமியை வந்து அடையுது. அதனால மர செடி கொடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருப்போம், மரங்கள் வளரும், ஆனால் அந்த ஒரு மழை பெஞ்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா செடி வந்து அவ்வளவு பசுமையாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மழை நீரில் அவ்வளவு தாதுக்கள் மண்ணை வந்து அடைஞ்சு செடிகளால் உறிஞ்சப்பட்டு அதோட வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அவ்வளவு வாய்ப்புகள் இருந்திருக்கக்கூடிய வளிமண்டலத்தை நம்ம முறையாக பாதுகாக்கணும். தாவரங்கள் நம்ம வச்சாலே போதும், வீட்டுக்கு ஒரு மரம் அருமையான ஒரு அரசாங்க திட்டம் கொண்டு வந்தாங்க, அது வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை கரெக்டாக ஒரு ஒருத்தருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னாலே வீட்டுக்கு ஒரு மரம், அப்போ ஒரு தெருவுக்குள்ளே எத்தனை வீடுகள் இருக்குது அத்தனை மரங்கள் வந்து ஒரு தெருவுக்கு தெரு. அப்படியே வந்து கொஞ்சம் ஊருக்கு வெளிப்புறமாக உள்ள ஏரியா நம்ம வந்து முக்கியமான மரங்களாக நட்டுட்டு போகிறோம், அப்போ ஒரு சின்ன அது வனமாகுது. அப்போது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புங்கிற கருத்து வளர்ந்து ஒரு சின்ன வனக்கூட்டமாக மாறுது, மரங்கள் கூட்டமாக மாறுது. அப்போ இதனால் மரங்களோட எண்ணிக்கை அதிகமாக 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 நம்மளோட பூமியோட வெப்பம் தணிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையை அடையுது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த தாவரங்களை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன சார் இப்போ பங்கு எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, தாவரங்களை பெரும்பாலும் நம்ம அதிகமாக வளர்க்கணும். எப்படி வளர்க்கலாம்? வீட்டுக்கு ஒரு மலர், சார் இடம் இல்லை சார், அப்போ நிறைய மக்கள் தொகை அதிகமாக ஆகிற காலங்களில் நம்மளுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் தான் இருக்குது. சரி, அது நம்ம குறை கிடையாது. இருந்தாலும் தாவரங்களை நம்ம பேணி பாதுகாத்து இயற்கையை வளர்த்தோம்னா தான் நமக்கு உணவு ஆதாரமே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நிறைய அந்த விதைப்பந்து ஒரு அருமையான முறை அறிமுகப்படுத்தினாங்க. நல்ல விஷயங்கள் தான். நிறைய திருமண விழாக்களில் வந்து நல்ல பயன்தரக்கூடிய பெரிய பெரிய மரங்களோட விதைகளை வந்து மண்ணில் உருட்டி அதை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ சில பேர் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நடலாம், இல்லை தோட்டங்கள் வச்சுருந்தாங்கன்னா ஓரக்காலில் அந்த வரப்புகளை நட்டு விடலாம். இப்போ விதைப்பந்து ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, மற்றபடி நம்ம வாகனங்களை வெளியூர் போகிறோம், அப்போ வந்து நிறைய பழங்கள் நம்ம கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம். அப்போ அந்த விதைகளை வந்து நம்ம தூர போடாமல் எங்கே நீர்நிலைகள் இருக்குதோ அது பக்கத்தில் நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா, அந்த மரங்கள் பின்ன நாளடைவில் வந்து நல்ல பெரிய பெரிய மரங்கள் அந்த விதைகள் வளர்ந்து நிற்கும். ஒன்று, ஸோ இதனால் வந்து என்னென்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற கருத்தை மரங்கள் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான உந்துதல் சக்தியாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி விதைகள் மூலமாக நிறைய செடிகளை நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும். அப்படிங்கிறப்போ வனம் உருவாகிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதனால் நம்ம முடிவுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயு பரிமாற்றம், கார்பன் டை ஆக்சைடை குறைச்சி ஆக்சிஜன் அதிகப்படுத்தணும், நீர் மூலக்கூறுகள் அதிகப்படுத்தணும். அதுக்கு தாவரங்களோட முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தோம். ஸோ தாவரங்களை எப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வளர்க்கணுங்கிற முறைகளையும் பார்த்தோம். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இயற்கையை பேணி பாதுகாக்க நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரத்தை வைப்போம். அது அந்த பலன் நான் என்னோடய வாழ்நாளில் கிடைக்காதனாலும் இந்த வரக்கூடிய சந்ததியருக்கு கண்டிப்பாக அது வளர்ந்து நிழலாகவோ காய்கறிகளாகவோ இல்லை ஒரு மூலிகையாகவோ இல்லை ஒரு மரங்கள் வந்து நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் செய்கிறதுக்கோ முக்கியம் நிறைய விஷயங்கள் யூஸாக இருக்கும். அது வாழ்நாளில் மரங்கள் வந்து டெய்லி என்றைக்கு வளர ஆரம்பிக்குது அன்னையிலேருந்து அதோட பயனை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பயன்பாடுகளை எல்லாம் நாம் மனதில் நிறுத்தி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பணத்தை காப்போம், இயற்கையை நேசிப்போம், நம் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்போம்ங்கிற ஒரு கருத்துக்களை உங்களுக்கு முன்னே வச்சு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நீர் ஆதாரமும் தாவரங்களும் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஏ. பாலமுருகன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 77 95 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்றோ மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.